سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الهدي كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد إلا புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என கூறி இந்த ஜும்மாவை ஆரம்பிக்கின்றேன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد حج பெருநாள் தினத்தை முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் பார்த்தால் மக்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம். கடை தெருக்களுக்கு சென்றால் மக்கள் அலை அலையாக திரண்டு கொண்டிருக்கிறார்கள் புத்தாடை வாங்குவதற்கு. முஸ்லீமுக்கு இரண்டு திருநாட்கள், அதில் புத்தாடை அணிவது மார்க்கம் என்ற வகையில் அந்த புத்தாடைகளை வாங்குவதற்கு மக்கள் இப்படி திரண்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு வணக்கம். இதே போன்று பல வணக்கங்கள் ஜும்மாக்களிலே பார்த்தால் கூட்டம் கூட்டமாக மக்கள் பள்ளிகளிலே காணப்படுகிறார்கள். தொழுகை நேரங்களிலும் அப்படி, நோன்பு வந்தால் நோன்பு நோக்கிறார்கள். இதேபோன்று மக்காவிலே ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன், எதற்காக என்றால், ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறது மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் நரகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சுவர்க்கம் செல்வதற்குத்தான் நாம் இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் செய்கிறோம் என்று நம்பிக்கொண்டு மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் ஹதீஸை நாம் படித்து பார்க்கும்போது இந்த சுவனம் செல்வதற்கு எது இருக்க வேண்டும் எது இருக்கக்கூடாது என்பதை விளக்கியிருக்கிறது. எது இருந்தால் சொர்க்கம் போக முடியும், அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸ்களையும் மட்டும் பின்பற்றினால் சொர்க்கம் போக முடியும் என்று அது கூறுகின்றது. எது இருக்கக்கூடாது என்பதை சொல்லும் போது குறிப்பாக நாலு விடயங்களை தடுக்கிறது. இந்த நாலு விடயங்கள் அல்லது நாலில் ஒன்றோ இரண்டோ மூன்றோ இருந்தால் அவர்கள் ஒரு காலமும் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். அவர்கள் தொழுதாலும் சரி, நோன்பு பிடித்தாலும் சரி, ஜக்காத்து கொடுத்தாலும் சரி, ஹஜ் செய்தாலும் சரி, உம்ரா செய்தாலும் சரி, புத்தாடை அணிந்தாலும் சரி, சொர்க்கம் நுழையவே மாட்டார்கள். அந்த நாளை கூறும்போது ஒன்று குஃபுர், இரண்டாவது ஷிர்க், குஃபுர் நிராகரித்தல், ஷிர்க் இணை வைத்தல், பிதஅத் நூதனங்கள், ஜாஹிலியத் அறியாமை. இந்த நாளில் ஒன்றாவது இருந்தால் சோனம் செல்ல மாட்டார். ஆனால் இதை மக்கள் உணர்வதே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மதுகபையோ, ஒரு இயக்கத்தையோ, ஒரு பிரிவையோ, ஒரு அமைப்பை நீங்கள் எடுத்து பார்த்தால், அவர்கள் இந்த நாலும் அல்லது மூன்று அல்லது ரெண்டு ஒன்றாவது காணப்படும். இது இல்லாத ஒரு அமைப்பு உலகத்திலே கிடையாது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பை தவிர இந்த நாளும் இந்த ஜமாஅத்தில் அக்கீதாவின் அடிப்படையிலும் கூடாது, அமல் வடிவத்திலும் இருக்காது. தெரியாமல் ஒன்று இருந்தாலே தவிர அதை அல்லாஹ் குற்றம் பிடிப்பதும் இல்லை. சுட்டி காட்டப்பட்டால் உடனே தூக்கி எறியப்படும். இதுதான் இந்த ஜமாஅத்துடைய நம்பிக்கை. அப்ப இந்த நாளில் விவரங்களை பேசுவதாக இருந்தால் எத்தனை நாட்கள் தேவைப்படும்? சிறுக்கென்றால் என்ன? அது எத்தனை வகை? அதுல எத்தனை சிறுக்கு? குஃபர் என்றால் என்ன? பிதஅத்தால் பிதஅத் என்றால் என்ன? ஜாஹிலியத் என்றால் என்ன? பல மணி நேரங்கள், பல நாட்கள் பேச வேண்டிய விடயம். அதில் இன்று அந்த ஷிர்க் என்ற ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை மட்டும் நான் இந்த இடத்தில் ஞாபகம் விட்டு விரும்புகிறேன். அது ஏன் என்று கேட்டால், அந்த காலத்திலிருந்தே இந்த வெளியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எங்களை பார்த்து, இவர்கள் இவர்களுடைய இமாமை அல்லது அமீரை தக்லீது செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே வருகிறார்கள். நாங்களும் அதற்கு விளக்கங்கள் விடைகள் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் மருந்துக்கு கூட தக்லீத் ஒரு முஸ்லீமில் இருக்கக்கூடாது, இருந்தால் அவன் சொர்க்கம் போகவே மாட்டான். ஆனால் இந்த எங்களை தவிர உள்ள எல்லா கூட்டங்களிலும் தக்லீத் இருக்கிறது. தக்லீத் என்றால் என்ன? அதுவும் ஒரு நீண்ட விரிந்த ஒரு ஆய்வு. அது தக்லீத் என்றால் அதுக்கு சரியான மொழி வேறுப்பு என்ன? பல கருத்துகள். அதில் இன்று மக்களுக்கு மத்தியில் இந்த தக்லீது கூடாது கூடாது என்றும், எங்களில் தக்லீது இருக்கிறது என்றும் சொல்லுகின்றார்களே, அவர்கள் எடுக்கின்ற கருத்து என்னவென்றால், தக்லீதுக்கு குருட்டுத்தனமாக குர்ஆன் ஹதீஸை ஒன்றை சொல்லும் போது அதை தூக்கி எறிந்துவிட்டு அவர்களுடைய இமாம்களை, தலைவர்களை, அமீர்மார்களை பின்பற்றுவது, இதுதான் தக்லீத். இது ஷிர்க்கில் நின்று உள்ள ஒன்று. நிரந்தர நரகத்தை அவர்கள் அடைவார்கள். அவர்கள் இதைத்தான் சொல்லுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு பிரிவும், ஒரு பிரிவு இன்னொரு பிரிவை சொல்லும், இவர்கள் தக்லீத் செய்கிறார்கள். அந்த பிரிவுக்கு மாற்றமாக இவரிடத்தில் கொணுவத்துவதனால் தக்லீத் செய்கிறார்கள். கூச்சத்துவா ஓதினால் தக்லீது செய்கிறார்கள். முத்தலாக்கு விட்டால் தக்லீது செய்கிறார்கள். இப்படி சொல்லிக் கொள்வார்கள். இந்த சொல்லக்கூடிய முழு அமைப்பில் இந்த தக்லீது இருக்கிறது. எங்களையும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இந்த ஜமாஅத்துடைய அமீரை தக்லீது செய்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த தக்லீதுக்கு இன்னொரு கருத்தும் இருக்கிறது, பின்பற்றுதல், இத்திபா. இந்த இத்திபா என்பது ரெண்டு, ஒன்று அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்று, அல்லாஹ் கட்டுப்பாட்டுக்குரியது, அதுதான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது, தக்லீது செய்வது, அது கூடும். இன்னொன்று இவளுக்குரிய தக்லீது, அது குர்ஆன் ஹதீஸ் ஒன்றை சொல்லும் போது அதை அப்படியே வைத்துவிட்டு தங்களுடைய இமாம்களை தலைவர்களை பின்பற்றுவர். இது கூடாத தக்லீத், இதற்கும் இத்திபா பின்பற்ற சொல்லப்படும். அது புகழுக்குரியது, இது இகழுக்குரியது. எனவே இன்று இந்த தக்லீது கூடாது கூடாது என்று பேசுகின்றவர்களுடைய நோக்கம் குருட்டுத்தனமாக ஒருவரை பின்பற்றுவது. விஷயம் சரி, அதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். குர்ஆனும் ஹதீஸும் ஒன்றை சொல்லும் போது அதை விட்டுவிட்டு தங்களுடைய தலைவர்கள் இமாம்கள் சொல்லுகின்ற ஒன்றை பின்பற்றுவதுதான் தக்லீது, குருட்டுத்தனமாக பின்பற்றுவது. ஈமான் பறிபோய்விடும், சிறுக்கில் ஒரு பகுதி. இது எந்த ஒரு அமைப்பு எடுங்கள், அடித்து நாம் காட்டுவோம் இது தக்லீது இவரிடத்தில் இருக்கிறது என்று. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே காட்ட முடியாது இந்த அமைப்பில். தக்லீது என்றால் என்ன? குர்ஆன் ஹதீஸ் ஒன்றை சொல்லும் போது அதை அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு தங்களுடைய தலைவரை பின்பற்றுவது. இது இந்த ஜமாஅத்திலே கிடையாது. இந்த வாடை கூட இந்த ஜமாஅத்திலே இல்லை, இருக்கவும் கூடாது. அப்ப இந்த எப்படி நாம் இதை விளங்கிக் கொள்வது? ஏனைய இடத்துல தக்லீது இருக்கிறது. உதாரணமா அபு உமர் இப்னு கத்தாப் தக்லீது செய்கிறார்கள் எல்லா மக்களும். எந்த விஷயத்தில்? முத்தலாக், ஒரு சபையில் மூன்று தலாக் ஒரே நேரத்தில் விடலாம். முழு உலகத்திலும் எல்லா மதுஹபுகளிலும் பிரிவுகளிலும் இருக்கிறது. தக்லீது செய்கிறார் உமர் கத்தாப். அவர்கள் இப்படி செய்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்றது ஒரு சபையில் மூன்று தலாக் விட்டால் ஒன்றுதான் விழும். இப்போது இந்த காலி நீதிமன்றங்களை பாருங்கள். முழு உலகத்திலும் அல்லாஹ்வுடைய குர்ஆனும் ஹதீஸும் இந்த முத்தலாக்கு விட்டால் ஒன்று விழும் என்று சொல்லும் போது அதை தூக்கி எறிந்துவிட்டு உமர் கத்தாபை பின்பற்றி தக்லீது செய்து முத்தலாக்கை அனுமதிக்கிறார்கள். இது ஷிர்க். சுவனம் செல்லவே மாட்டார்கள். அவர்கள் எத்தனை ஹஜ்ஜ் செய்தாலும் சரி, விடிய விடிய ஹஜ்ஜத்து தொழுதாலும் சரி, சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். இந்த வாய்ந்தைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நீதிமன்றங்களே காலிமார்கள் எவரும் சொர்க்கம் செல்ல மாட்டார். அனைவரிலும் சிறு. இதே போன்று ஒருவர் மதுபானம் குடித்தால் இஸ்லாம் சொல்லுகின்றது 40 கட்டையடி அடித்து ஒரு குடி மண்ணை முகத்திலே போடுங்கள். இது குர்ஆன் ஹதீஸ். ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? 80 கட்டையடி அடிக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. கேட்டால் உமர் கத்தாப் அடித்தார்கள் என்று அவர்களை தக்லீது செய்கிறார்கள். இது தெளிவான ஷிர்க். இது பரவலாக காணப்படக்கூடியது. ஆனால் இந்த ஜமாஅத்தில் இது கிடையாது. ஒருவர் முத்தலாக் விட்டால் ஒரு தலாக்கு தான் உள்ளது. இது குர்ஆன் ஹதீஸ். எனவே குர்ஆன் ஹதீஸை நாங்கள் பின்பற்றுகின்றோம், தக்லீது செய்கிறோம். அவர்கள் குர்ஆன் ஹதீஸை தூக்கி எறிந்துவிட்டு ஹலீஃபாவை தக்லீது செய்கிறார்கள். இங்கு யாரும் நினைக்க கூடாது உமர் கத்தாபு குற்றவாளியா என்று. இல்லை, அவர்கள் ஒரு காலமும் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக போக மாட்டார்கள். இது புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, இது உண்மை அல்ல, ஒரு முஸ்லிம் நம்பவே கூடாது. இரண்டாவது, உஸ்மான் இப்னு அஃபானை முழு உலகமும் தக்லீது செய்கின்றது. எந்த விஷயத்தில்? வெள்ளிக்கிழமை 2 அதான். இது உஸ்மான் இப்னு அஃபான் உருவாக்கினதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பள்ளிகளிலும் 2 அதான் சொல்லப்படுகின்றது. இது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தக்லீது செய்வது, அவர்கள் குற்றவாளி அல்ல. முழு உலகத்திலும் ஆனால் 1981 ஏற்றாலையில் நாம் வெளியிலிருந்து வந்து முதலாவது குரல் கொடுத்த விடயம் தக்லீது தௌஹீதில் இருக்கிறது, அது 2 பாங்கு சொல்லுகிறார்கள், இது கூடாது என்ற குரல் கொடுத்தது நான் முதலில். இதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? முழு உலகமும் உயிரை மூழ்கி இருக்கிறது. உடனே தௌஹீத் ஜமாஅத்தின் தலைவர் கொழும்பில் நிசார் குவத்தி இருந்தார், அவரை அழைத்தார்கள். அவர் வந்து என்னிடத்தில், மௌலவி எப்படி நீங்கள் இது கூடாது என்று சொல்லுவீர்கள், 2 பாங்கு, இது உஸ்மானுக்கு அப்பான் ஆரம்பித்தது என்றார்கள். நீண்ட நேரம் அவரோடு கதைத்ததற்கு பிறகு ஒத்துக்கொண்டார். சரி, குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம், அபூபக்கரையும் தக்லீது செய்யக்கூடாது, உமரையும் தக்லீது செய்யக்கூடாது, உஸ்மானையும் தக்லீது செய்யக்கூடாது என்ற கருத்துக்கு வந்தார்கள். இந்த தகவல் இந்தியாவுக்கு போய் பி ஜெயலலாதேன் ஆய்வில் இறங்கினார். இறங்கி அவருக்கும் சரி கண்டு அவரும் சொன்னார், இரண்டு பாங்கு கூடாது, ஒன்றுதான். ஆனால் பரகாதன்யாவில் இருந்த அன்சார் சொன்னா முகமதியா என்ற தௌஹீத் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவரே சொல்லுகின்றார், பி ஜெயலலாதேன் நான் பல முறை இவர்களோடு கதைத்து இறுதியாக ஒத்துக்கொண்டார்கள். எனவே இந்த இரண்டு பாங்கில் ஒரு பாங்கை தக்லீது செய்வது ஒரு பிதத்தை முதலிலே ஒழித்து கட்டியது இலங்கையில் நாம் தான், அல்லாஹ்வுடைய அருள். இப்படி அந்த 81 இந்த தக்லீது கூடாது என்று குரல் கொடுத்தவர்கள் நாங்கள். எங்களில் தக்லீது இருப்பதாக சொல்லுகின்றார்கள், நிரூபிக்க வேண்டும். நிரூபித்தால் அவர்களுக்கு சன்மானமும் கொடுப்போம், உடனே நாங்கள் தூக்கி எறிவோம். மற்றவர்களை போன்று இதை நாங்கள் பிடிவாதமாக இருந்து அந்த தக்லீதை நாங்கள் செய்ய மாட்டோம். இதே போன்று அலி இப்னு அபி தாலிபை முழு உலகமும் பின்பற்றுகின்றது, தக்லீது செய்கிறது. பிறநாள் தினத்தில் குளிக்க வேண்டும் கடமை என்று அவர்கள் சொன்னதாக சொல்லுகின்றார்கள். பெருநாளைக்கு குளிப்பது கூடும், குளிக்கலாம் ஒருவர், அது பிரச்சனை இல்லை. குளிக்காவிட்டாலும் கூடும், கடமை இல்லை. வெள்ளிக்கிழமை கட்டாயம் குளிப்பது, அது வெள்ளிக்கிழமை குளிப்பது கடமை, அது வந்திருக்கிறது. பெருநாள் தினத்தில் குளிப்பது கடமை அல்ல, ஒருவர் குளிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் மன்னருடைய வளமை அனைவரும் குளிப்பார்கள். ஆனால் குளிப்பது கடமை என்று அலி சொன்னதாக பின்பற்றுகின்றார்கள், அலியை தக்லீது செய்கின்றார்கள். ஆனால் அலி குற்றவாளி அல்ல. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் குளிக்க சொன்னார் என்று சொல்லவில்லை, அலி சொன்னதாக எழுதி வைத்திருக்கிறார், இவ்வளவுதான். எனவே குலஃபாக்களை நாங்கள் குறை கூறக்கூடாது. குலஃபாக்கள் யாரையும் பார்த்து தக்லீது செய்யுங்கள் என்று சொல்லவே இல்லை. அவர்களிடையே குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். இப்படி குலஃபாக்களை பின்பற்றுகின்றவர்கள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் என்று சொல்பவர்கள். புத்தாடை அணிந்து என்ன பயன், ஹஜ்ஜி உம்ரா செய்து என்ன பிரயோஜனம், 5 தொழுது ஜும்மாவுக்கு வந்து தஸ்பீஹ் செய்து என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறேன். முதலில் சிறுக்கில் இருந்து ஒதுங்க வேண்டும். இதே போன்ற உலகத்தில் இருக்கக்கூடிய முழு மக்களும் என்ன செய்கிறார்கள், 4 அல்லது 5 ஒருவரை பின்பற்றுகிறார்கள், தக்லீது செய்கிறார்கள், சுவர்க்கம் செல்வார்களா? ஒரு ஹனபி இடத்தில் கொழும்பில் போரா பள்ளிக்கு செல்லுங்கள், ஒரு ஹனபி ஒலி செய்யும் போது பாருங்கள், ஒலி செய்து விட்டு அவர் செய்யும் போது மசகு செய்வார், தலையில் செய்துவிட்டு அந்த தண்ணீரை எடுத்து கையால் தனது பிடரியை இப்படி மசகு செய்வார். அவரிடத்தில் போய் இது சுன்னத்தா குர்ஆன் ஹதீஸா என்று கேட்டால் சொல்லுவார், எங்களுடைய இமாம் அபு ஹனிபா சொல்லியிருக்கிறார். அவரிடத்தில் இது குர்ஆன் ஹதீஸில் இல்லை, இது விட்டு கட்டப்பட்ட ஹதீஸ், நீங்கள் அபு ஹனிபாவை தக்லீது செய்யாது என்று சொன்னால் சொல்லுவார், உங்களை விட முந்தியவர் அபு ஹனிபா, அவர் ஒரு இமாம், அவருக்கு இந்த ஹதீஸை பற்றி தெரியும், தெரியாமல் சொல்ல மாட்டார், நாம் அவரைத்தான் பின்பற்றுவோம் என்று அவர்கள் கழுத்தை மசகு செய்து கொண்டே இருப்பார்கள். மரணிக்கும் வரை நரகத்திலே நுழையுங்கள், நரகத்தில் நுழைவார்கள். இதுதான் தக்லீத், இதுதான் தெளிவான தக்லீத். இதே போன்று நீங்கள் மாணிக்கடத்திலே செல்லுங்கள், மொரக்கோ, அல்ஜீரியா, சூடான் அல்லது சவுதி அரேபியாவில் சென்று பாருங்கள், தக்பீர் கட்டும் போது அல்லாஹு அக்பர் கையை விட்டு விடுவார். தொழுது முடிந்து அவரிடத்திலே போய் நீங்கள் கையை கட்டவில்லை, கையை விட்டு விட்டீர்கள் என்ன என்று கேட்டால் சொல்லுவார், நான் மாலிக் மதுகபை சேர்ந்தவர், இமாம் மாலிக்கு கையை கட்டவில்லை, இப்படித்தான் விட்டார்கள் என்று சொல்லுவார். இப்போது அவரை பார்த்து அபூதாவுதிலே நபி அவர்கள் இப்படி தக்பீர் கட்டியிருக்கிறார்கள், வலது கை இடது கையிலே முழங்கை வரைக்கும் வைத்து கட்டியிருக்கிறார், இதான் மார்க்கம், கை கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஹனபி என்ன சொன்னார் அதையே சொல்லுவார். மாலிக் பழையவர், மதீனாவில் இருந்தவர், பெரிய அறிஞர், அவரை நோக்கி ஒட்டகங்கள் கூட்டம் கூட்டமாக வந்தது கல்வி கற்பதற்கு அதிலே மக்கள், அவருக்கு இந்த ஹதீஸ் தெரியாதா, அவர் ஏன் கையை விட்டார், நபி இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுவார். ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்.
இதுதான் தெளிவான தக்லீத் நரகவாசிகள். இதே போல ஷாஃபி இடத்துல செல்லுங்கள், ஒரு ஷாஃபி மதத்தை சேர்ந்தவர் ஒழு செய்யும் போது பாருங்கள், தண்ணீரை தட்டி இப்படி மசக செய்வார். தொழுது முடிந்து அவர்களிடத்தில் சென்று நீங்கள் மசக செய்தது இது கூடாது, உங்களுடைய தொழுகையே கூடாது, நபி வழிக்கு முரண் என்று சொன்னால் அவர் சொல்வார் நான் ஷாஃபி. சரி, என்ன பிரச்சனை? இமாம் ஷாஃபி சொல்லியிருக்கின்றார்கள், தலையை தடவ வேண்டும், அது ஒரு முறையை தடவினாலும் போதும், ஆனால் ஒரு பேணுதலுக்காக மூணு முறையை தடவ வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள், அதுவே நாங்கள் தடவுகிறோம். அவரிடத்தில் சஹிஹான ஹதீஸை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒது செய்யும் போது தண்ணீரை கையிலே ஊற்றி முன்னால் வைத்து பின்னால் கொண்டு போய் இப்படி கொண்டு வந்தார்கள் ஒரு முறை என்று சொன்னால் சொல்வார் இமாம் ஷாஃபி குறைசி குலத்தைச் சேர்ந்த அறிவாளி, அவரை போன்ற அறிவாளிகள் உலகத்திலே கிடையாது, அவருக்கு இந்த ஹதீஸ் எல்லாம் தெரியும், குர்ஆன் தெரியும், உங்களை விட அறிஞர், அவர் சொல்லியிருக்கிறார் தடவினால் போதும் என்று, நான் அவரைத்தான் பின்பற்றுவேன் என்று சொல்வார். இதுதான் தக்லீத் முக்கல்லித் என்று சொல்லப்படும். இவரை குருட்டுத்தனமாக ஒரு மனிதரை பின்பற்றுபவர். இதே ஒரு ஹம்பலி இடத்தில் செல்லுங்கள், ஹம்பலி இடத்தில் சென்று தொழுகையை பார்த்தால் இமாம் பாத்தியா ஓதி பிறகு ஒரு சூரா ஓதி ஒரு ரூக்கு போய்விடுவார். எல்லாம் முடிந்து அந்த இமாம் இடத்தில் சென்று பக்காவில் சுதேசி போன்ற இமாம்கள் போய் ஷேக் நீங்கள் மாமூம்களுக்கு பாத்தியா சூரா ஓத டைம் கொடுக்கவில்லை என்று கேட்டால் சொல்லுவார் நான் ஹம்பலி என்பார். ஹம்பலி இடத்தில் மாமூம்களுக்கு பாத்தியா சூரா இல்லை என்று சொல்லுவார். சஹிஹான ஹதீஸை கொண்டு வந்து லா ஸலாத லிமன் லம் யக்ரா பி ஃபாத்தியத்தில் கிதாப், யார் ஃபாத்தியா ஓதவில்லை அவருக்கு தொழுகையில் அவர் இமாமா இருக்கட்டும் மாமூமா இருக்கட்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுவார் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அஅலமு மின்க என்பார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் உங்களை விட அறிந்தவர், அறிஞர், அவருக்கு எல்லாம் தெரியும், தெரிந்துதான் அவர் ஃபாத்தியா மாமூங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லியிருக்கார் என்று சொல்லுவாரே தவிர, நீங்கள் குர்ஆன் ஹதீஸை முன்வைத்து விட்டீர்கள், குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும், அதுதான் சொர்க்கத்துக்கு விட்டு செல்ல வேண்டும் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவர்களை தான் முக்கல்லித் என்று சொல்லப்படும். இதுதான் தக்லீத். இப்படி ஒரு தக்லீதை யாராவது வந்து இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கிறது இருந்தது என்று காட்டட்டும் பார்க்கலாம், கிடையாது, காட்ட முடியாது. காட்டினால் அவருக்கு சன்மானமும் வழங்கி எங்களை இந்த பிழையிலிருந்து திருத்தியதற்கு நாங்களை விட்டு விடுவோம். ஆனால் அல்லாவிடத்தில் குற்றம் இல்லை, தெரியாது, தெரிந்து செய்தால்தான் குற்றம். இப்ராஹிம் நபியை பாருங்கள், தன்னுடைய தந்தைக்கு துவா செய்து கொண்டிருந்தார்கள், தந்தை அவர் ஒரு முஷ்ரிக் சிலை வணங்கி செய்து கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு தெளிவாகிவிட்டது இவர் முஸ்லீம் இல்லை, தெளிவான முஷ்ரிக். அல்லாஹ் கூறுகின்றான் இந்த இப்ராஹிமுடைய தந்தை ஆசர் அல்லாஹ்வுடைய விரோதி என்று தெளிவானதும் தபர்ரா மின்ஹு ஒதுங்கிக் கொண்டார், துஆ செய்வதில்லை, தகப்பனை விட்டுவிட்டே போய்விட்டார். இங்கு பாருங்கள் பலம்மா தபையன சூரத்து தௌபா எடுத்து பாருங்கள், தபையன தெளிவாகன இது கூடாது என்று. எனவே தெளிவில்லாமல் ஒருவர் ஒரு பிழையை செய்தால் அதை அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் இந்த பிரிவுகள் அமைப்புகள் அப்படி அல்ல, தெளிவாக தெரிந்தும் அவர்கள் மதுகபையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக வேண்டும் எதுவும். இப்ப இப்படி தக்லீது செய்கிறவர்கள் எங்கு செல்வார்கள்? சொர்க்கமா? இல்லை, உணரவே மாட்டார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான் சூரத்துல் அஹ்சாபில் எப்படி ஆயத்து என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், யௌம துக்கல்லபு வுஜூஹுஹும் பின்னார், மறுமையில் அவர்களை கொண்டு வந்து நரகத்தில் முகம் குப்பராக போட்டு பொசுக்கப்படும். அப்போது அவர்கள் சொல்லுவார்கள் யா லைதனா அத்தஅனல்லாஹ வஅத்தஅன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க வேண்டாமா, கட்டுப்படவில்லையே. அப்ப யாருக்கு கட்டுப்பட்டீர்கள், யாரை பின்பற்றீர்கள், யாரை தக்லீது செய்தீர்கள் சொல்வார்கள். அத்தானா சாதாத்தனா வகுபரானா, எங்களுடைய பெரியார்கள், தலைவர்கள், இமாம்கள், அப்படி இப்படிப்பட்ட அறிஞர்கள் என்று நினைத்து அவர்களுக்கு பின்னால் போனோம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் எங்களை இவர்கள் வழிவெடுத்து விட்டார்கள் என்றும் சொல்லுவார்கள். அப்ப இந்த முகல்லித் தக்லீத் செய்பவர்கள் வழிவீட்டில் போய்விடுவார்கள், சொல்லுவார்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். தப்பனா ஆத்திஹிம் அதனால் இவர்களும் வழிகட்டு எங்களையும் வழிகெடுத்த காரணத்தினால் இவர்களுக்கு இரண்டு மடங்கு தண்டனையை கொடு என்றும் சொல்லுவார்கள் நரகத்திலே கடந்து கொண்டு. அல்லாஹ் சொல்லுவான், இல்லை அவருக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் இரண்டு மடங்கு தான். ஏன் தக்லீது கூடாது, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று உலகத்தில் ஒரு கூட்டம் முழங்கிக் கொண்டிருந்தது தெரியும். நாங்கள் மட்டுமல்ல, அந்த தக்லீது செய்பவர்களும் சொல்லுவார்கள் மற்றவர்களுக்கு தக்லீது கூடாது. ஆனால் நீங்கள் குர்ஆன் ஹதீஸின்பால் திரும்பி பார்க்காமல், நான் சொன்னது போன்று இந்த நாடு மதுஹபு, இதேபோல் ஈரானிலே சென்று ஷியாக்களை பாருங்கள், அவரை ஒளி செய்யும் போது கால் கழுவ மாட்டார்கள். அவர்களிடத்தில் சென்று ஏன் கால் கழுவவில்லை என்று கேட்டால், நான் ஷியா என்று சொல்வார். அப்ப குர்ஆனை ஓதி நீங்கள் தொழுகைக்கு எழுந்து நின்றால் முகத்தை கழுவுங்கள், கையை கழுவுங்கள், தலையை தழுவுங்கள், காலையும் கழுவுங்கள் என்று வந்திருக்கிறது. நபியும் காலை கழுவி இருக்கிறார் என்று சொன்னால் சொல்லுவார், எங்களுடைய ஷியாவின் இமாம்கள் உங்களை விட அறிந்தவர்கள், அவர்கள் காலை கழுவக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒது செய்யும் போது தண்ணீரை எடுத்து காலை இப்படி தடவ வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுவாரே தவிர, ஒரு ஷியா இவருடைய பேச்சை சற்று கவனிக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் இப்படி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று ஒரு காலமும் சொல்ல மாட்டார். அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் இவன் சுன்னத்து ஜமாத்தை சேர்ந்தவன், அது முஸ்லீம் என்று தெரிந்தால் கொலை செய்வதற்கு தான் முயற்சி செய்வான். ஈரான் நாட்டிலே எனவே இந்த இப்படி தக்லீது கூடாது என்று குரல் கொடுத்தவர்கள் நாங்கள் இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நிலை மறுமையில் ஏற்படும் தக்லீதுவாதிகளுக்கு, ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக், தௌஹீது, தப்லீகு, ஜமாத் இஸ்லாம், ஷாதிரி, காதிரி, நக்சபந்தி, தீஜானி, முழு கூட்டமும் இந்த நரகத்துக்குத்தான் செல்லும். அனைவரிலும் தக்லீது இருக்கிறது. எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறான். சிலர் சொல்லுகின்றார்கள் உமர் அலியை தக்லீது செய்கிறார்கள் என்று, ஆனால் நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனை துணிந்து சொல்லுகின்றோம், யாரும் தக்லீது செய்யக்கூடாது. ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உலமாக்களிடத்தில் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லாமல் எந்த வணக்க வழிபாடுகளும் செய்யக்கூடாது. செய்தால் அது பிதுஅத்தாகவும் மாறும், தக்லீதாக மாறி சிறுக்குடைய நிலைக்கு போகும். சிறுக்கு வைப்பவருடைய நிலைமை என்ன? அல்லாஹ் கூறுவான், எல்லா அமல்களும் அழிந்து நாசமாகிவிடும், நிரந்தர நரகம். நபிக்கு முன்னால் வந்த முழு தூதர்களுக்கும் வகிமூலம் அறிவிக்கப்பட்டது என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும், மறுமையிலே நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் என்பதாகும். எனவே இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் போது வெளியில் இருக்கக்கூடிய பிரிவுகள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் தக்லீது செய்கின்றனர் என்று சொல்லுகின்றார்களே, இது மிகவும் வியப்புக்குரிய விடயம். எனவே அப்படி யாராவது சொன்னால் நீங்கள் நாம் கோபிக்க கூடாது, காட்டுங்கள். அவர்கள் காட்டினால் அவர்களையும் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். குர்ஆன் ஹதீஸை புரட்டுவோம், புரட்டி பார்ப்போம். சொல்வது உண்மையாக இருந்தால் உடனே தௌபா செய்து விட்டு விடுவோம். அவருக்கும் நாங்கள் ஒரு பரிசு கொடுப்போம். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இப்படியான ஒரு குழப்பம் இருக்கிறது. இந்த தக்லீத் என்றால் என்ன என்று தெரியாமல் இவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தக்லீத் செய்கிறது, உமர் அலியை தக்லீத் செய்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். விளக்கம் இல்லாத ஒரு குழப்பம். இது தெளிவாகிவிட்டது. அப்ப அவர்கள் இந்த முன்வைக்கின்ற கருத்து இருக்கின்றது. இதுல இன்னொரு குழப்பம் அவர்களுக்கு இருக்கின்றது. அது என்ன என்று கேட்டால், தீர்ப்பு ஹுக்கும் என்றால் என்ன என்பதற்கும், அல் ஹுதூத் என்று சொல்லக்கூடிய தண்டனைகள் என்ன என்பதையும் அவர்கள் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. அதிலே ஒரு குழப்பம் இருக்கிறது. அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், நாங்கள் என்ன சொல்லுகின்றோம், எங்களுடைய அடிப்படைகளில் ஒன்று அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பு வழங்கவில்லை அவர்கள் காபிர்கள். குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் அது என்ன, அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்குவதில்லை, நாங்கள் வழங்குகிறோம், ஏனைய பிரிவுகள் அமைப்புகள் யாரும் வழங்குவதில்லை தீர்ப்பு. யாரிடத்திலும் நீங்கள் போய் தொழுகை விட்டவன் யார் என்று கேட்டால் கலிமா சொன்ன முஸ்லீம் என்பார்கள். தீர்ப்பு இல்லை, தீர்ப்பு இல்லை. இரண்டு பாங்கு சொல்கிறீர்கள் என்ன என்று கேட்டால் கூடும் உஸ்மான் செய்தது என்பார்கள். ஜகாத்து கொடுக்காதவர் யார் என்று கேட்டால் முஸ்லீம் கலிமாச்சினவர் என்பார். ஏர்வாடி நாகூர் தர்கா அஜ்மீரிலே போய் சுஜூதிலே கிடக்கிறார்கள், கோழி அறுக்கிறார்கள், ஆடு அறுக்கிறார்கள் யார் என்று கேட்டால் கலிமாச்சின முஸ்லீம் என்பார்கள். தீர்ப்பு இல்லை, தீர்ப்பு வழங்குவதில்லை. என்ன தீர்ப்பு, இந்த வேலைகளை செய்பவன் காஃபிர் முஷ்ரிக் முஸ்லீம் இல்லை. அப்ப அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்பை விட்டுவிட்டு இவர்கள் வேறு தீர்ப்பு முஸ்லீம் என்று வழங்குகிறார்கள். எனவே அல்லாஹ் சொல்லுடன் காஃபிராகி விடுவார்கள். எனவே அதற்கு பயந்து நாங்கள் தீர்ப்பு வழங்குகின்றோம். யாராயிருந்தாலும் சரி, இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பையத்தை செய்த ஒரு தொழுகை விட்டு விட்டார், கூப்பிட்டு கேட்போம், தொழுகை கூடும் என்று சொன்னால் அவர் காஃபிர், பையத்தை எல்லாம் முறிந்துவிடும். இல்ல அவர் இதுக்குள்ள இருக்கிறார், முஸ்லீம் கலிமா சொல்லிக்கிறார், இதுக்குள்ள இருக்கின்ற ஒருவர் ஜகாத்து கொடுக்கவில்லை பிடிக்கப்பட்டார், கூப்பிட்டு கேட்கிறோம். ஜகாத்து கடமை இல்ல, அது தனி மக்களுக்கும் கொடுக்கலாம், கட்டாயம் உங்களுக்கு தான் தர வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அவர் முஷ்ரிக் முஸ்லீம் இல்லை. தீர்ப்பு வழங்கி விடுவோம், அவரிடத்தே தீர்ப்பு இல்லை. இந்த தீர்ப்புக்கும் ஹுதூத் என்று சொல்லக்கூடிய தண்டனைகளுக்கு இடையில் வித்தியாசம், அவர்கள் இதை வழங்கிக் கொள்வதில்லை. அதனால் ஒருவர் இந்த ஜமாஅத்திலிருந்து வெளியேறிய ஒருவர் பேசியிருக்கிறார் ஒரு இடத்தில், நான் கேட்டேன் பதிவு நாடாக, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் ஹக்கில் இருப்பதாகவும் சொர்க்கம் செல்வதாகவும் சொல்லுகிறார்கள், அவர்களிடத்திலும் தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகின்றார். ஏன் சொல்லுகின்றான், களவெடுத்தவருக்கு இவர்கள் கைவிட்டுவதில்லை, முருத்ததா போனவரை வெட்டுவதில்லை, விபச்சாரம் செய்தவருக்கு 100 கசேரி அடிப்பதில்லை, திருமணம் முடித்திருந்தால் கல்லறிந்து கொள்வதில்லை. எனவே இவர்களும் அந்த ஆயத்தின்படி காஃபிராகி விடுவார் என்று சொல்லுகின்றார். இவருக்கு இப்படி ஒரு மைக்கிலே பேசக்கூடிய ஒருவர் முதலில் விளங்கி பேசணும், தீர்ப்பு என்பது வேறு தண்டனை என்பது வேறு, விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப ஒருவர் இருக்கின்றார் தொழுவதில்லை, யார் நாம் சொல்வோம் காஃபிர், தீர்ப்பு வழங்கியார், இந்த தீர்ப்பு கொடுக்காமல் முஸ்லீம் என்ன நாங்கள் காஃபிராகி. இப்ப இவரே கொல்லும் கட்டளை, ஆனால் கொள்வதில்லை நாங்கள், இது தீர்ப்பு அல்ல, இந்த தண்டனையை நாங்கள் விடுகிறோம் ஒரு கட்டளையை. ஏன், இந்த நாட்டில் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒமா அமர்த்துக்கும் எதை நான் உங்களுக்கு ஏவினோனோ அதை நீங்கள் முடியுமானவரை செய்யுங்கள், கல்லறிந்து கொள்ளும்படி ஏவல், செய்ய முடியவில்லை, விட்டு விடுகின்றோம். இது தீர்ப்பு அல்ல, தீர்ப்பு வழங்கியாச்சு, அவருக்கு தீர்ப்பு கல்லறிந்து கொள்ள வேண்டும், அவர் ஜமாத்திலிருந்து போய்விட்டார் முருத்தத்து, தொழுகை விட்டவர் முஷ்ரிக்கு காஃபிர், தீர்ப்பு வழங்கியார், ஆனால் தண்டனை வழங்க முடியவில்லை. எனவே ரெண்டுக்கும் வித்தியாசம், ஏவல்களை வெறும் முடியுமானவரை செய்யணும், தடை செய்தவர்களை தவிர்த்துக் கொள்ளணும். இவர்கள் இரண்டையும் குழப்பி அடித்து இவர்களும் இந்த ஆயத்துக்கு உள்ளாகுவார்கள், ஏனென்றால் இவரிடத்தில் தீர்ப்பு இல்லை, கல்லறிந்து கொள்வதில்லை, 100 கசேரி இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இது பிழை, இதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும், தீர்ப்பு வேறு, நாங்கள் தீர்ப்பு வழங்குகின்றோம், இல்லாவிட்டால் இந்த ஜமாத்து காஃபிர் ஆகிவிடும். தண்டனை விஷயத்தில் முடியுமானதை நாங்கள் செய்கின்றோம், முடியாததை நாங்கள் செய்வதில்லை. இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி அளித்திருக்கின்றார். இது ஒரு வித்தியாசம். எனவே அல்லாஹு தஆலா இந்த தக்லீத் விஷயத்தில் ஏனைய அந்த தடுக்கப்பட்டவைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து இருப்பது போன்று இதனையும் எங்களை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். இதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இதை வேறு விதமாக நீங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு விஷயம் உங்களுக்கு வழங்குகிறது தக்லீத், உடனே தக்லீத் 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 எல்லாத்தையும் சொல்லி மக்களை கொலப்பது, இது இஸ்லாம் அல்ல. நாங்கள் அனைவரும் ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு குர்ஆன் ஹதீஸ் படி நடக்க இருக்கின்றோம். ஒரு விஷயம் தக்லீத் என்று விளங்கினால் நேரடியாக அமீரிடத்தில் செல்ல வேண்டும். அமீர் என்ன செய்வார்? அவருக்கு தெளிவு இருந்தால் உடனே சொல்லுவார், இல்லை என்றால் சூறாவை கூட்டுவார். மஜ்லிஸ் சூறாவை உலமாக்கள் புத்திஜீவிகளை வைத்து ஆய்வு செய்து சரி என்றால் சரி, பிழை என்றால் பிழை என்று சொல்லுவார். அதை விட்டுவிட்டு ஒருவர்த்தில் போய் தக்லீது, இது தக்லீது, ஜமாத்தின் தக்லீது இருக்கு என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குலைப்பி அடிப்பது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி யாரும் செய்யக்கூடாது. முதலில் எந்த பிறத்திலையும் தலைமைத்துவத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும். அதற்கு ஒரு சூரா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். எனவே இதற்குள் இந்த குஃப்ரு ஷிர்க்கு பிதத் ஜாஹிலியத் இந்த தக்லீத் எல்லாம் நுழைய முடியாது. முன்பு நாங்கள் வேறொரு ஜமாத்தோடு இருந்தோம் தெரியாமல், என்றைக்கு அவர்களிட தக்லீத் இருக்கிறது என்று தெரிந்ததோ உடனே நாங்கள் வெளியேறிவிட்டோம், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இதுதான் இஸ்லாம். எனவே இதற்கு பிறகு இப்படி ஒன்று வருவதற்கு இடமில்லை. அல்லாஹ்வுடைய கதிரிலிருந்து அப்படி ஒன்று வந்து யாராவது சுட்டிக்காட்டினா உடனே நாங்கள் திருத்திக் கொள்வோம். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதி اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد لو ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்தால் அவர் ஹத்தனா செய்யணுமா தலைமுடியை அகற்றணுமா என்று ஒரு மசாலா ஒன்று இருக்குது. அப்ப அது சம்பந்தமாக முஸ்னத் அகமதுல ஒரு செய்தி வருவது, ஒரு ஆள் நபியுடைய காலத்துல வந்து இஸ்லாத்தையே தழுவினான். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இருக்குது, அல்கி அன்க ஷஅரல் குஃப்ர் வக்தத்தின், உன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த குஃப்ருடைய முடியை அகற்றி ஹத்தனா செய்து கொள். இப்படி ஒரு செய்தி இருக்குது. இதை வச்சுத்தான் மதுஹபுகள் எல்லாம் இந்த ஹத்தனாவை பற்றி ரொம்ப ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ ஆய்வு செஞ்சு பார்த்தால் இது சஹியான ஹதீஸ் அல்ல. இதுல ரெண்டு மஜ்ஹூல்கள், இனங்காணப்படாதவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இது ஹதீஸ் சஹீஹ் இல்லை. அப்ப ஒருவர் இஸ்லாத்திய தழுவுறார், பையத்தை செஞ்சதுக்குள்ள வந்தா அவர் தலைமுடி இறக்கணும் இல்லை, ஹத்தனா செய்யணும் இல்லை, பெரியவங்களுக்கு அப்படி ஒரு ஹத்தனா அப்படி ஒண்ணு இல்லை, ஹதீஸே சஹீஹ் இல்லை. ஹத்தனா இருக்குது பருவ வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஹத்தனா, அதுவும் ஆண்களுக்கு மட்டும்தான். இஸ்லாத்துல பெண்களுக்கு ஹத்தனான் ஒண்ணு இல்லை. குளிக்கிறது ஒண்ணு இருக்குது, ஒரு இஸ்லாத்துக்கு வாரா பையத்தை செஞ்சு வந்து இஸ்லாத்தை கலிமா பையத்தை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தா அவர் குளிக்கணும், அதுவும் இழந்த இலையை போட்டு குளிச்சு கொள்ளணும், அது சரியான ஹதீஸ்ல வந்து. அப்ப ஹத்தனா செய்தது முடியகற்று அது மார்க்கத்தில் உள்ளது இல்லை என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் மதுகப்புகளை பொறுத்தவரையில இதுக்கு ரொம்ப இது இருக்குது. அவங்க வந்துட்டு பெரிய ஆளுக்கு 50-60 வயசு வந்தாலும் இஸ்லாத்துக்கு வந்து இந்த பிரிவுகளை கொண்டு போய் ஹத்தனா செய்வாங்க. ஹத்தனா கலிமாவை சொல்லி கொடுத்து ஹத்தனா செஞ்சு ஒரு கடிதத்தையும் கையில் கொடுத்துருவாங்க, இவர் மௌலா இஸ்லாம்னு.
ஆனா அவர் மௌலா இஸ்லாம் இல்ல. அவரு அதுல அது பெரிய ஒரு சப்ஜெக்ட், அது பச்சை பிழையை செய்யறாங்க. அவரை பிச்சைக்காரன் ஆக்கி விட்டாரு. அவர் இந்த கடிதத்தை வச்சு ஒவ்வொருத்தர போய் நான் மௌலா இஸ்லாம் சொன்னா அவர் ஒரு தொகை சம்பாதிக்கிறார். அதை வச்சு விட்டு அவருக்கு தொழுகண்டா என்ன ஒழுகுண்டா என்ன ஒண்ணுமே தெரியாது. கலிமாவை சொல்லி கொடுத்தாச்சு, கத்தனாவை செஞ்சாச்சு, அவ்வளவுதான். அப்ப மதுகபுகள்ல வந்துட்டு இருந்த ஹதீஸின் அடிப்படையில அப்படி பெரியவங்களுக்கும் என்ன கத்தனா செய்யறாங்க. இப்ப நாம சொல்றது அப்படி ஒன்னு இஸ்லாத்துல இல்ல. ஏன்னா ஒரு பெரியவங்களை அகத்தை பாக்குறது ஹராம். அப்ப அது கடமையும் இல்லை, அப்படி வரே இல்லை. அவருக்கு ஏண்டா தனியா அவர் செய்து கொள்ள, இப்ராஹிம் நபி செஞ்ச மாதிரி அவங்க தானாக செய்து கொண்டார்கள். ஒரு அப்படி ஒரு ஆளுக்கு ஏண்டா செஞ்சு கொள்ள வேண்டாம். மற்றபடி அவங்களுக்கு கட்டாயம் அப்படி வரையில பருவ வைக்கிறதுதான் கத்தனா. அப்ப சாமி மதுவும் இந்த மாதிரி சகையில்லாத அதிசயங்களை வச்சுதான் அவங்க நிறைய மசாலாக்கெல்லாம் வெளியே இருக்கிறாங்க. சாமி மதுவில் ஒரு சட்டம் இருக்கு, ஒரு ஆள் மௌத்தா பேசார். அவரை குடிப்பாட்டும் போது அவருக்கு கத்தனா செய்யப்படாம இருந்தா அவருக்கு கத்தனா செஞ்சுதான் அவரை அடக்கம் எழுதி வச்சுக்கான். இதுல பல சிக்கல்கள் பிள்ளைகள் இருக்கு பாருங்க. அது சரியா அவருக்கு ஹத்தனா செய்யப்படலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அங்கெல்லாம் திறந்து பாருங்க, குளிப்பாட்டை சில அப்படி இருக்குதா இஸ்லாத்துல? அபத்த பாக்க ஹராம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி பல இஸ்லாத்தை வந்துட்டு ஒரு மற்ற மருத்துவங்க பார்த்தா ஒரு சிரிக்கக்கூடிய முறையில எழுதி வச்சுக்காங்க, செயல்படுத்தி கொண்டு மிதிக்கிறாங்க. அப்படி ஒண்ணு மதுகப்பில் எழுதி வச்சுக்கா, அப்படி ஒண்ணு இல்ல. அதே போல அவங்க சொல்றா வந்து ஒரு குழந்தை பிறக்குது, பார்த்தா ஹத்தனா செய்யப்பட்ட மாதிரி இருக்குது, ஹத்தனா செய்யப்பட்டே இருக்குது. அது சொல்றாங்க, அதுக்கு பெரிய இந்த புலவர்கள் பாட்டெல்லாம் படிச்சுக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தனா செய்யப்பட்டு தான் பிறந்தாங்க, அது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு புலவர்கள் பாட்டெல்லாம் படிச்சுக்காங்க. ஆனா வேற ஆதாரங்கள் இருக்கு அவங்களுக்கு ஹத்தனா செய்யப்பட்டு. அரபுகள்ல பழக்கம் அந்த காலத்துல, மக்காவில் இந்த முஷ்ரிக்குகள்லாம் ஆட்சி செய்யறது, உம்ரா செய்யறது, நோம்பு பிடிக்கிறது, அந்த எல்லா நோம்பு பிடிப்பாங்க. அதே போல வந்துகிட்டு இந்த இது ஹத்தனாலும் செய்யறது, தலைய நடுவில் புரிஞ்சி இப்படிலாம் அவங்க இருந்துச்சு நிறைய. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹத்தனா செஞ்சதா தான் இருக்கிறே தவிர செய்யப்பட்டு பறந்ததா அப்படி ஒரு ஆதாரம் இல்லை. இவங்க சும்மா விட்டு கட்டி இந்த புலவர்கள் பச்சை பொய்களை தான் படிப்பாங்க. புலவர்கள் தான் அந்த இப்படி பாத்திமாட கல்யாணத்துக்கு நொங்கு கொலை, அந்த கொலை, இந்த கொலை, தேங்காய் கொலை கொண்டு கும்பிச்சு சோடிச்சு வச்சிருந்துதான். அரபு நாட்டில் பனைமரம்டா என்ன தெரியாது, தென்னை மரமும் தெரியாது பெரும்பாலும் அந்த காலத்தில். இப்பதான் ஒன்று ரெண்டு அந்த ஏர்போர்ட்டுக்கு போற ரோட்ல ஜித்தாவில் நட்டி வச்சுக்கான் தம்பிலிய தென்னை மரம் என்ன அங்கே பனம் கொலை அலங்கரிக்கிறதுக்கு. இப்படிலாம் இந்த புலவர்கள் பச்சை பொய்களை படிச்சு வச்சுக்காங்க. அந்த மாதிரி இவங்க சொல்றாங்க, ஒரு சின்ன ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அத்தனை செய்யப்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்யுது? ஆனா கத்தனா செய்ய கட்டாயம், கட்டாய கடமைகள் இருக்குது. செய்யாட்டி காவிரா போயிடுவாங்க, அதெல்லாம் விட்டுருவாங்க. தொலாட்டி காவிர பிரச்சனையே இல்ல. கத்தனா ஒரு பருள், அது செய்யாட்டி காவிராக மாட்டான். ஆனா அதை கட்டாயம் செஞ்சாவணும். எந்த அளவுண்டா சொல்றாங்க, மையத்துக்கு கத்தனை செய்யப்படாம செஞ்சு அடக்கணும். அதே போல வந்துட்டு ஒரு குழந்தை கத்தனா செய்யப்பட்டிருந்தா அதுக்கு ஒரு நாளை ஏற்பாடு செஞ்சு சும்மா கத்தனா செய்யறமா எல்லாம் செஞ்சு அந்த கத்தியை எடுத்து சும்மா அந்த இடத்துல வச்சு தடவி எடுத்துக்கணும். அப்படி இந்த அளவு அவங்க இதுக்கு ஒரு முக்கியத்துவம். ஆனா காபிரா போறது முஷ்ரிக்கா போறதுக்கெல்லாம் ஒரு கணக்கம் இல்லை, வழக்கம் இல்லை. எப்படி இருக்கு கத்தனா பத்தி? அப்ப நாம என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டால், அவங்க அப்படி நிறைய நம்ம அடிக்கடி சொல்லுது முஸ்லீம் நிகழ்ச்சி அது இது இந்த வருஷப்பு வந்து யாரை பார்த்தாலும் வேணா தடி எடுத்தவனா வேட்டைக்கார மாதிரி ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்ல பேச தோங்கிட்டாங்க. அதனால என்ன இருக்கு பேசுறது? இவ்வளவு பேரும் பேச போனா என்ன பேசுறது? அப்ப விட்டுக்கட்டப்பட்டவர்களுக்கு தான் போகணும். போனா அதுல ஒரு தொகை இருக்குது, அதை தீக்கி தீக்கி போட்டு பேசுவாங்க. லைஃபு அது இது மௌதுவெல்லாம் அதெல்லாம் முஸ்லீம்களை கேட்டு ஏமாந்துடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக போனதுக்காக வேண்டிதான் இது எங்கன்னு சொன்னது. எனக்கு இருந்தா கேட்டு தெரிஞ்சு போன ஜிம்மாவில் சொல்லிட்டான். இல்ல ஒலுகி ஆகல, அந்த வஜ்ஜகத்தின் இது ஓதுறது முந்தி அது லைஃப் அது சொல்லிட்டாங்க. அஸ்ஸலாமு
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم.
அப்ப நாளைக்கு இந்த ஜும்மா இந்த ஹுத்பா பெருநாள் ஹுத்பா இருக்குது. ஹஜ் பெருநாள் தொழுகை அப்படின்னா முந்தின நேரத்தை நாங்க அறிவிச்சோம். இஷாவுக்கு பிறகு மிதமான சகோதரர்கள் வர இல்லை. என்ன விஷயம் சொன்னாக்கா எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுறது டென்ட். அப்ப சென்ற முறை நோன்பு பெருநாளைக்கு அல்லாஹ்வுடைய போதுமான டென்ட் வந்து சேர்ந்தது. அப்ப போன முறை கொண்டு வந்தவங்க மறந்துடாம இன்றைக்கு பின்னேறமே கொண்டு வந்து இங்க வயிறு இஷாவுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து வச்சிருங்க டென்ட்டுகளை. அப்ப இந்த காலையில லோட்டிட்டு பிச்சு விரிக்கிறதுக்கு ஏற்பாடாகும். போன கொண்டு வந்தவங்க அத்தனை பேரும் கொண்டு வந்துருங்க. அப்ப அதை விரிக்கிறதுக்கு காலையில சுபுகுக்கு அந்த இளைஞர்கள் குளிக்கிறாங்களே இவங்க தயாராகிறீங்க. காலையில இங்க சுபுகுக்கு வரோம் நீங்க போன போற மாதிரி நோன்பு பெருநாளைக்கு செஞ்ச மாதிரி நாளைக்கு சுபுகுக்கு இங்க வரோம். வந்தாக்கா இன்ஷால்லா தொழுது முடிஞ்சதும் அந்த டென்ட்களை விரிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவீங்க இன்ஷால்லா. அங்கே உள்ளவங்க அது உண்டு. அடுத்தது எங்கட உலுஹியா இறைச்சி பங்குறது வந்து அடுத்த நாள் சனிக்கிழமை. அப்ப இந்த சனிக்கிழமை லோஹர் வரைக்கும் பங்கிடப்படும். ஞாயிற்றுக்கிழமை சரி ஞாயிற்றுக்கிழமை லோஹர் வரைக்கும் பங்கிடப்படும். அந்த லோஹருக்கு பிறகு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு புறப்பட்டாங்க. ஏன்னா அங்க வேலை செய்யறவங்கலாம் வீட்டுக்கு போகணும். இதை வச்சுக்கிட்டு அவங்க சம்பந்தது மெனக்கட்டுக்கு நிக்கலாது. அது கொஞ்சம் அவதானமாயிருக்கும். லோஹரோட வந்து அவங்கவுங்களோட பங்குகள் எடுத்துக்கிடுங்க. பங்குதாரரா சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கூட அரைச்சி வரும். பேக்கரி இதுல கொண்டு வந்துருக்கு இன்ஷாஅல்லாஹ். அப்ப தொழுக நேரம் வந்து உதயம் நேரத்தோட வைக்கிறதால வெயில் அதிகமாயிடும். ஆறு நாளுக்கு உதயம். அப்ப ஆறரைக்கு தொழுக வைப்பேன் இன்ஷால்லா. மறந்துடாதீங்க ஆறரைக்கு தொழுக நேரத்துக்கு எல்லாரும் சமூகம் அடிச்சிருக்கேன். அப்போ டென்ட் கொண்டு வர சென்னம்பர் அறிவிச்சேன் நான் மறந்துட்டேன். டென்ட் கொண்டு வராத கொண்டு வராதவங்க ஒரு சின்ன முசல்லாசிரி எடுத்துக்கிட்டு விரிச்சி தொழுவுறது. அப்போ அப்போ போதா குறைக்கி அதை வச்சு சமாளிச்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். போன முறை கொண்டு வந்தாங்க போன முறை கொண்டு வந்தாங்க. அப்ப ஒரு கையொசிட்டு இருக்க காட்டுக்கு யார் யார செஞ்சிருக்கீங்க சொல்லி போதும் போதான்னு பார்த்து கொண்டு வந்துச்சா. யார் யார் கொண்டு வந்து ஒன்னு ரெண்டு மூணு வேற யாரு? அப்ப இவங்க எல்லாம் கொண்டு வந்தா போதுமாக்கின்னு நினைக்கிறேன். அது அவ அதுல டென்ட் இல்லாதவங்க ஒரு சல்லா எடுத்துக் கொள்ளுங்க இன்ஷால்லா. இப்ப இஷாவுக்கு பிறகு அதாவது பெருநா அண்டைக்கு இஷாவுக்கு பிறகு அங்க போகணும் மாட்டு வேண்டியது. அப்ப இந்த முறை நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிற வந்து இங்கே அறுக்கிறது இல்லை. இங்கே கொஞ்சம் அசுத்தமாகுது போயிட்டு எங்களுக்கு லேசான இடம் ஒன்று கிடைச்சிக்குது. ஒரு இது ஒண்ணு அறுக்கிற இடைச்சி கடை இது ஒண்ணு கிடைச்சிக்குது. அப்ப நாலாம் கட்டை இல்லை. அப்ப இஷாவுக்கு பிறகு இங்கிருந்து போவாங்க ஆளுக்கு பத்து மணிக்கெல்லாம் அங்க சாமான் வந்துடும். அப்ப இங்கிருந்து பங்குறதுக்கான ஏற்பாடு அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் கட்டாயம் வந்துருங்க இன்ஷா. இல்ல இல்ல இரவு வேலை செய்வாங்க சுபுகளும் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலமே சுபுகளில் இருந்து உங்களுக்கு இறச்சிருக்கேன். லோஹரோட எடுத்துக்கொள்ளுங்க இன்ஷா. வேற ஒண்ணும் ஏற்பாடு ஓ இளைஞர்களை கொண்டு நின்று போக சொல்லி எங்கட ஏற்பாட்டாளர் சகோதரி இஸ்மத் அவர்கள் சொல்றாங்க. இந்த மரவே நிக்கிறேன். அப்ப பங்கு சேர்ந்தவங்க அந்த மாடு ஒரு ஆளுக்கு உள்ளவன் சொல்லி போட்டு குறிப்பிட்ட தொகையை நீங்க கொடுக்காதவங்க சகோதர ராசிக்குல கொடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ். அன்றைக்கு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்